بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم، أما بعد. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய எங்களை பல நிலைகளில் படைத்திருக்கிறார். சிலரை அல்லாஹ் தஆலா ஆண்களாகவும், சிலரை பெண்களாகவும், சிலரை செல்வந்தர்களாகவும், இன்னும் சிலரை ஏழைகளாகவும், சிலரை அல்லாஹ் தஆலா அழகானவர்களாகவும், இன்னும் சிலரை அழகில் குறைந்தவர்களாகவும், சிலரை நல்ல புத்திசாலிகளாகவும், சிலரை புத்தியில் குறைந்தவர்களாகவும், இப்படியாக பல வித்தியாசங்களை வைத்து அல்லாஹ் தஆலா எங்களை படைச்சிருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அரசாங்கம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் தஆலா இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தில் எல்லோரும் ஆண்களாக இருந்தால் உலகத்துடைய இந்த அரசாங்கம் நடைபெற மாட்டாது. உலகத்தில் எல்லோரும் பெண்களாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நடைபெற மாட்டாது. உலகத்தில் எல்லோரும் செல்வந்தர்களாக இருந்துவிட்டால் கூலி வேலை செய்தவர்கள் யார்? உலகத்தில் எல்லோரும் ஏழைகளாக இருந்துவிட்டால் வியாபாரம் செய்யறது, முதலாளிமார்களாக இருக்கிறது, யாரிடத்துல போய் வேலை செய்கிறது? அல்லாஹ் தஆலா ஒருவரை ஒருவரின் பக்கம் தேவைப்பட்டவராக படைத்து சிலரை சிலருக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த விடயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, இந்த வகையில் அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் படைத்து ஆண்களுடைய தேவையை பெண்களுக்கும், பெண்களுடைய தேவையை ஆண்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறான். பெண்கள் மீது ஆண்களுக்கு அன்பையும், ஆண்கள் மீது பெண்களுக்கு அன்பையும் ஏற்படுத்துகிறான். அவர்கள் சேர்ந்து வாழ்றதற்கு திருமணத்தை அல்லாஹ் தஆலா காரணமாக ஆக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது இந்த உலகத்துல எங்களுடைய வாழ்க்கையில மிக பிரதானமான ஒரு பகுதி. குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில எங்களுடைய தீனில அரைவாசி பகுதியை விட அதிகமானது எங்களுடைய குடும்பத்தோட தான் தொடர்பட்டதாக இருக்குது. ஆண்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு வெளி வேலைகள், பல காரியங்களோடு அவர்கள் தொடர்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்களை பொறுத்தவரையில அவர்களுடைய அனைத்து காரியங்களும் குடும்பத்துக்குள்ள இருக்கிறதுனால அவர்களுடைய தீனுடைய ஒரு பெரும் பகுதி குடும்பத்துக்குள்ள கட்டுப்பட்டதாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, அதாவது பெண்களாகி எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்றது எங்களுடைய கணவன்மார்கள், பிறகு எங்களுடைய குழந்தைகள், பிறகு எங்களுடைய குடும்பத்தினர்கள், இவர்களோடு மட்டுப்பட்டதாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, கணவன்மார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேணும், கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன என்பதை எல்லாம் சென்ற மாதம் அழகாக இந்த இடத்துல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில இன்னும் ஒரு பகுதிதான் எங்களுடைய குழந்தைகளோட சம்பந்தப்பட்டது. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்க ஒரு பெரும் நியமத்து தான் இந்த குழந்தைகளும் எங்களுடைய குடும்பம். குடும்ப வாழ்க்கையல்ல ஒருவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான், பிறகு குழந்தைகளை கொடுக்கிறான் என்று சொன்னா இதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குடும்பம் என்றத ஒரு ஆச்சரியமான முறையில உண்டாக்குறான். இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க மனிதர்களை வாழ செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குடும்பத்தை உண்டாக்கி இருக்கலாம். ஒரு நாலஞ்சு பேர் அல்லது 100-200 பேர்கள் ஒரே நேரத்துல படைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யல. என்ன செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். பிறகு அவர்களுடைய விலாயிருந்து அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். ரெண்டு பேரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து வைக்கிறான். அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இடையில் அல்லாஹு தஆலா திருமணத்துடைய முறையை ஏற்படுத்துகிறான். அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தைகளை கொடுக்கிறான். இப்படித்தான் ஆரம்பத்தில் ஒரு மனிதராக இருந்தவர் இந்த குடும்பம். அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து வாழ இந்த குடும்பம் பெருகி 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 இன்றைக்கு இத்தனை கோடான கோடி மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் ஒரே மனிதரிலிருந்து வந்தவர்கள் தான். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால் அவன் சில குடும்பங்களை மிக நீண்ட காலத்துக்கு குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் என்று சில குடும்பங்களை அல்லாஹு தஆலா நீண்ட காலத்துக்கு உலகத்தில் பாக்கியாக வைக்கிறான். நீண்ட காலம் அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரே மனிதரிலிருந்து ஒரு குடும்பமாக இருக்கலாம், அவர்கள் நீண்ட காலம் வாழ்றாங்க. கண்ணியமான சகோதரிகளே, ஒரு ஆணும் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு சாலிஹான கணவனும் சாலிஹான மனைவியும் சேர்ந்து அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் முதலாவது உலகத்தில் முஸ்லிம்களாக பிறக்கிறார்கள். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த குழந்தைகளை சரியாக அவர்களுக்கு தர்பியா செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான வழிமுறைகளை காட்டி நல்லவர்களாக ஆக்கினால், கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த இடத்துல முஸ்லிம்களுடைய நல்லவர்களுடைய ஒரு சமூகம் உலகத்தில் உண்டாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனாகஹு வதவாலது, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், பிறகு குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள். ஃபைன்னி முகாஸிரும் பிக்குமுல் உம்மம யௌமல் கியாமா, என்னென்று சொன்னா கியாமத்துடைய நாள்ல நான் உங்களை வைத்து பெருமைப்படுவேன் என்று சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, ஒரு மனிதர் தனி மனிதராக இருக்கிறார், அவர் திருமணம் செய்கிறார், அவருக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. குழந்தைகள் ஒரு அஞ்சு குழந்தை பிறந்துச்சு என்று சொன்னா அந்த குழந்தைகள் பெரிய குழந்தைகளாக ஆகினதற்கு பின்னால் அந்த குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கிறார். அந்த குழந்தைகளுக்கும் பிறகு குழந்தைகள் பிறக்கிறார்கள். இப்படியாக ஒரு மனிதன் 50 வருஷம் 60 வருஷம் வாழும் பொழுது அவன் பார்க்கிறதற்கு தனி மனிதனாக இருந்த ஒரு மனிதன் அவன் ஒரு பெரிய குடும்பமாக 50 பேர்களாக 60 பேர்களாக மாறுறதை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, இந்த ஒரு ஆணும் இந்த ஒரு பெண்ணும் சேர்ந்து தனக்கு கிடைத்த குழந்தைகளை மட்டும் நல்ல தீனுள்ளவர்களாக பக்குவமானவர்களாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக மாற்றினால் அவர்கள் இருந்து வரக்கூடிய முழு சந்ததியும் ஒரு பெரும் சமூகம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இஸ்லாமிய குடும்பத்துடைய ஆரம்பம் இதுதான். இஸ்லாமிய குடும்பம் என்று வரும் பொழுது ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சாலிஹான குடும்ப வாழ்க்கை நடத்தணும். பிறகு அவர்களுக்கு கிடைக்கிற குழந்தைகளை சாலிஹானவர்களாக ஆக்கணும். இந்த குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து வளரும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கையில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களை சரியாக பயன்படுத்தினால் உலகத்தில் ஒரு பெரும் முஸ்லிம்களுடைய சமூகத்தை உண்டாக்கலாம். ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையுடைய அடிப்படை இதுதான். அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தும் பொழுது குழந்தைகள் வருகிறார்கள். இந்த ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குழந்தைகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்கிறார்கள். இவர்கள் முஸ்லிம்களாக இருந்து அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் அந்த 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 தம்பதியிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் அந்த பரம்பரைகள் நல்லவர்களாக வருகிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த குடும்ப வாழ்க்கையை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்றிருந்தால், இந்த குடும்ப வாழ்க்கையை சரியாக பிளான் பண்ணி திட்டமிட்டு அமைத்துக் கொள்வோம் என்றிருந்தால், அல்லாஹ் நாடினால் சில வேளை கியாமத்து நாள் வரைக்கும் எங்களுடைய குடும்பங்களை உலகத்தில் நீடிக்க செய்வான். அல்லாஹ் அப்படி செய்தும் இருக்கிறான். சில குடும்பங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக நீண்ட காலம் வரைக்கும் உலகத்தில் வாழச் செய்திருக்கிறான். அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா தனி நபர்களாக இருந்தவர்கள் அவர்களை கொண்டு பல 100 முஸ்லிம்களையும் மூமின்களையும் அல்லாஹு தஆலா உலகத்தில் படைத்திருக்கிறான். ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையுடைய ஆரம்பம் இதுதான். முதலாவது நாங்கள் யோசிப்போம், நாங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த குடும்பம் இது பெருகி பெருகி நான் எங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரும் உலகத்துல அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு பெரும் சமூகத்தை உருவாக்க வேணும். அதற்கு நாங்க சரியாக திட்டமிடணும். கண்ணியமான சகோதரிகளே, சாலிஹான ஒரு மனைவியும் சாலிஹான ஒரு கணவரும் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு முஸ்லிமான குழந்தைகள் பிறக்கிறார்கள். இப்ப இது ஒரு முஸ்லிம் குடும்பமாக இருக்கிறது. இந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வருவதற்கு, இந்த குடும்பத்துக்குள்ள நிம்மதி, சந்தோஷம், ராஹத், பரக்கத் வருவதற்கு அல்லாஹு தாலா அவனுடைய வழியை காட்டி இருக்கிறான். நபிமார்கள் மூலமாக, மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹு தாலா அழகான வழிகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு பார்த்தால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை தான். கண்ணியமான சகோதரிகளே, பல இடங்கள்லயும் மக்கள் குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று பலவிதமான பிரச்சனைகளை இன்றைக்கு முன்வைத்து, எவ்வளவு வேகமாக திருமணங்கள் நடக்குதோ அவ்வளவு வேகமாக பிரிந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கைய மிகவும் ஒரு பாரமான ஒன்றாக, சுதந்திரத்தை போக்கக்கூடிய ஒன்றாக சில, அதாவது மேல் நாடுகளில் அதை காட்டப்படுகிறது. எத்தனையோ பேர்கள் திருமணமே வானம், குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு வானம், நாங்கள் சந்தோஷமாக தனிமரங்களாகவே இருந்துவிட்டு போவோம் என்று சொல்லக்கூடிய முடிவுக்கு வார அளவுக்கு இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை பிரச்சனையாக காட்டப்படுகிறது. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறது யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்றதற்காக வேண்டி அல்ல, வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறான். இது எதுவும் மனிதன கஷ்ட, ஆணையும் சரி பெண்ணையும் சரி கஷ்டத்துல போட்டு அவர்களை உலகத்தில் மாய்த்து விட வேண்டும் என்றதற்காக வேண்டி அல்ல குடும்ப வாழ்க்கை என்றது. இதற்குள்ள சந்தோஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த சந்தோஷத்தை அடைறதற்குரிய முறை, அது அல்லாஹ்வினால் காட்டப்பட்ட முறைதான். தீன் நமக்கு அழகான குடும்ப வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறது. இந்த குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை தீனுடைய முறையில நடக்கும் என்றிருந்தால் அதன் மூலமாக நிச்சயமாக எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். கண்ணியமான சகோதரிகளே, தீனுடைய குடும்ப வாழ்க்கை என்று சொன்னா என்னது? முதலாவது ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை தீனுடைய குடும்ப வாழ்க்கை என்று சொன்னா, அங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக வழிபடக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா காரியங்களிலும், தீனுடைய துனியாவுடைய அத்தனை காரியங்களிலும் ஒரு குடும்பம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பார்கள் என்றிருந்தால் அதுதான் தீனுடைய குடும்பம். கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லது குழந்தைகளும் சேர்ந்து ஒரு குடும்பத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் என்றது வரமாட்டாது. அந்த குடும்பத்துல அல்லாஹு தாலா நிம்மதியை ஏற்படுத்த மாட்டான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி குடும்பம் தனி மனிதராக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறாங்க, திருமணம் முடிச்சதற்கு பின்னால தன்னுடைய குழந்தைகளோட வாழும் பொழுதும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக, ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமாக அவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து தன்னுடைய குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறாங்க, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதில்லை என்று சொன்னா அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும். கண்ணியமான சகோதரிகளே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் நாம யோசனை பண்ணி பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய சிபத் பெண்களாகி எங்களிடத்துல இருக்கிறதா? எங்களுடைய ஆண்கள்கிட்ட இருக்கிறதா? எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நபர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், இவர்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க? கண்ணியமான சகோதரிகளே, குழந்தைகளை பொறுத்தவரையில தாய் தகப்பன் அவர்களுக்குரிய பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்கிறது, கெட்டவர்களாக ஆக்கிறது, இதனுடைய ஒரு பெரும் பகுதி தாய் தகப்பனுடைய கையில இருக்கிறது. ஒரு குடும்பம் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அந்த தாயிலிருந்துதான் அந்த பண்பு குழந்தைகள்கிட்ட உருவாகிறது. ஒரு தாய் நல்லவளாக இருப்பார் என்று சொன்னால் அவருடைய குழந்தைகள் அந்த தாயுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில இது முதலாவது விஷயம். இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, தீனுடைய குடும்ப வாழ்க்கை என்று சொன்னா கணவன் மனைவி அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. அது பேச்சால செய்யப்படக்கூடிய பாவங்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உடல் உறுப்புகளால் வரக்கூடிய செயல்களாக இருக்கலாம். எதுவும் அல்லாவை கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. எங்களுடைய செயல்பாடுகள் அல்லாவை கோபப்படுத்தக்கூடியதாக இருந்தால் எங்களை நோக்கி வரக்கூடிய முடிவுகள் அது எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்க மாட்டாது. எங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள் தான் அல்லாவிடத்தில் இருந்து வரும். ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, ஒவ்வொரு விஷயத்திலையும் உலகத்துல செலவு இருக்குது, செய்ய வேண்டியவைகள், இன்னும் சில கடமைகள் இருக்கிறது, செய்யக்கூடாதவைகள், ரெண்டுமே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தான். ரெண்டிலையும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கணும். ஒன்று இருக்குது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, சதகா, இது போன்ற பல கடமைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். செய்ய வேண்டியவைகள், இந்த செய்ய வேண்டியவைகளையும் ஒரு மனுஷன் செய்யணும். இன்னும் ஒரு பகுதி மன்ஹியாத், தடுக்கப்பட்டவைகள், செய்யக்கூடாதவைகள். செய்யக்கூடாதவைகள் வாழ்க்கையிலிருந்து இல்லாம போகணும். ஒரு மனிதர் நிறைய செய்ய வேண்டியவை எல்லாம் செய்யறாரு, ஆனால் விட வேண்டியவைகளை விட்டார் இல்ல என்று சொன்னால் அவரிடத்துல பூர்ணமான மார்க்கம் வர இல்ல, அவர் பூர்ணமாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க இல்ல. அதனால இந்த ரெண்டு பகுதியும் குடும்பத்துக்குள்ள வர வேணும். இரண்டாவது விஷயம், கண்ணியமான சகோதரிகளே, கணவன் மனைவி குழந்தைகள் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் கடமைகளை வச்சிருக்கிறான். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய கடமைகள் என்ன என்றதை சரியாக புரிந்து அந்த கடமைகளை அவள் நிறைவேற்றணும். ஒரு கணவன் தன்னுடைய கடமைகள் என்ன என்றதை சரியாக புரிந்து அந்த கடமைகளை அவர் நிறைவேற்றணும். குழந்தைகள் விஷயத்துல தாயும் தகப்பனும் நாங்க என்ன கடமைப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது என்றதை சரியாக புரிந்து அவர்கள் அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். குழந்தைகள் பெற்றோருடைய கடமைகளை விளங்கியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு கடமைகளை கொடுக்கிறது என்று சொல்றதுதான் தீன். அவரவர் நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, நான் என்னுடைய சமூகத்துக்கு என்ன செய்யணும், நான் என்னுடைய மனைவிக்கு என்ன செய்யணும், நான் என்னுடைய கணவனுக்கு என்ன செய்யணும் என்று ஹக்குகளை சரியாக புரிந்து அதை நிறைவேற்றுவதற்கு பெயர் தான் தீன். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு என்று சில கடமைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த கடமைகளை பற்றி முன்னாலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடமைகளை சரியாக நாங்கள் நிறைவேற்றுவோமா? எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய குடும்ப விஷயத்துல ஏற்படுத்தி இருக்கிற கடமைகள் அது என்ன? முதலாவது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறதோட எங்களுடைய கணவன்மார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிபட்டு நடப்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் என்றா ஒரு பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு பயணம் போனால் ஒரு கூட்டமாக உங்களுக்கு இடையில ஒரு அமீரை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒருத்தர் அமீர் இல்லை என்று சொன்னா, ஒருத்தர் தலைவர் இல்லை என்று சொன்னா அந்த இடத்துல ஷைத்தான் வந்துடுவான். குடும்ப வாழ்க்கை என்றது மிக நீண்ட பயணம், ஆரம்பிச்சிருக்கிறோம் என்று சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அமீராக அல்லாஹு தஆலா அர்ரிஜாலு கவ்வாமூன் அலல் நிசா, ஆண்களை ஆக்கி வச்சிருக்கிறான். ஒரு பெண் மீது அல்லாஹு தஆலா கணவனுக்கு வழிபடுகிற கடமையை ஏற்படுத்தி இருக்கிறான். கணவன் அழைக்கும் பொழுது எங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலையில இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு நீ அவசரமாக கணவனுக்கு பதிலளிக்கணும். வலவு கானத் அலத் தன்னூர், அடுப்படியில இருந்தாலும் சரி, கணவனுக்கு அந்த அளவு வழிபட வேணும். நபிலான நோன்புகளை பிடிக்கிறதுல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவன் வீட்டில இருக்கும் பொழுது ஒரு பெண் நபிலான நோன்பு நோக்கிறதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோக்க வேண்டாம். நபிலான வணக்கங்களை விடவும் கணவனுக்கு வழிபட்டு நடப்பதை அல்லாஹு தஆலா முற்படுத்தி இருக்கிறான். நபிலான பரதான வணக்கங்கள் அல்ல, நபிலான வணக்கங்கள் இருக்கிறது, அதை விடவும் கணவன்மார்களுக்கு வழிபட்டு நடப்பதை அல்லாஹு தஆலா அவர் அதை முற்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கணவன்மார்களுடைய விஷயத்துல இன்னும் பல கடமைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது. இது சம்பந்தமாக சென்ற மாதமும் நான் நினைக்கிறேன் ஞாபகப்படுத்தி இருப்பார்கள். கண்ணியமான சகோதரிகளே, இதுவும் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. அதுபோல கணவனுக்கு விருப்பம் இல்லாத யாரையும், கணவன் வெறுக்கக்கூடிய யாரையும் தன்னுடைய வீட்டுக்குள்ள வாரதற்கு அனுமதிக்க கூடாது. இது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த பெண் சரியாக கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்றதை விளங்கி அந்த பெண் அந்த கடமைகளை செய்யக்கூடியவளாக இருக்கணும். ஆண் தன்னுடைய கடமைகள் என்ன என்றதை விளங்கி அந்த கணவன் அவனுடைய கடமைகளை செய்யணும். இப்படி ஒரு கொத்தர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வார்கள் என்றிருந்தால் அதுதான் இஸ்லாமிய தீனுடைய வாழ்க்கை, இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, உலமாக்கள் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படுறதற்கு பல முறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உலகத்துல ஒவ்வொரு காலங்களிலையும் புதிது புதிதாக வரக்கூடிய பிரச்சனைகள் வித்தியாசமான தோற்றங்கள்ல வர்றதை பார்க்கிறோம். எல்லா காலங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அல்ல. குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த காலத்துல பல பிரச்சனைகள் இருந்தது, இந்த காலத்தை பொறுத்தவரையில பல வித்தியாசமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த காலங்கள்ல அல்லாஹு தஆலா அந்த காலத்துக்கு ஏற்ற உலமாக்களையும் ஏற்படுத்துகிறான். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் அழகான தீர்வுகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, எங்களுடைய வீடுகளுக்குள்ள முதலாவது சந்தோஷம் பிரச்சனைகள் இல்லாம போகணும் என்றிருந்தால் உலமாக்கள் சொல்லித்தரக்கூடிய சில முக்கியமான அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்கள் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். இதை வாழ்நாளே நடைமுறைப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும், வீட்டுக்குள்ள பிரச்சனை, பறக்கத்தில்லாத நிலைமைகள் இப்படி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹு தஆலா தீர்த்து வைப்பான். கண்ணியமான சகோதரிகளே, முதலாவது சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வருகிற ஆண்கள் எப்பையும் வெளியில போய் ஒரு ஆண் வீட்டுக்குள்ள வாரார் என்று சொன்னா அல்லாஹுடைய பெயரை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அழகாக சலாம் சொல்லி கொண்டு உள்ள வரணும். இங்கு வீட்டுல இருக்கிற பெண் அந்த ஆணுக்கு அலைக்கும் அஸ்ஸலாம் என்று அழகாக பதில் சொல்லி அவங்களோட ஆண்களை வீட்டுக்குள்ள இடுங்க. கண்ணியமான சகோதரிகளே, இந்த சலாம் என்று சொல்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக இயலாது. சொர்க்கத்துக்கு போறதாக இருந்தால் ஈமான் இருக்கணும். ஈமானுக்கு நிபந்தனை நீங்க உங்களுக்கு இடையில அன்புள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு இடையில அன்பு ஏற்படுறதற்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா, அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு இடையில அன்பு உண்டாகும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் சொல்லித்தாங்களே, சொன்னார்கள் அஃசு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு இடையில சலாத்தை பரப்புங்கள், உங்களுக்கு இடையில அன்பு உண்டாகும். கண்ணியமான சகோதரிகளே, சலாம் என்று சொல்றது எப்படிப்பட்ட ஒரு விரோதிக்கு சொல்லப்பட்டாலும், முஸ்லீமாக இருக்கிறார், குடும்பத்துல பகைமை கோபம் இப்படிப்பட்டவர்களிடத்துல நீங்கள் உங்களுடைய அன்பை உண்டாக்க நினைக்கிறீர்களா, அவர்கள் மீது சலாம் சொல்லிக் கொண்டே இருங்க, நிச்சயமாக அவர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். கண்ணியமான சகோதரிகளே, சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. வீட்டுக்குள்ள வரும்பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றது, சலாம் சொல்றது என்ற விஷயம் ஹதீஸ்ல வந்து இருக்கிறது. ஒரு மனிதன் வெளியில போய் வரும் பொழுது அவனோட சேர்ந்து ஷைத்தானும் வருகிறான். வீட்டு வாசல் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கிறான், எங்களுக்கு இந்த வாசல்ல நிக்கிற எங்களுக்கு வீட்டுக்குள்ள போகலாமா முடியாதா. இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வீட்டுக்குள்ள போறார் என்று சொன்னா ஹதீஸ்ல வந்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் சொல்கிறான், ஏன் ஐயா ஷைத்தான்களை பார்த்து நீங்க எல்லாம் திரும்பி போங்க, உங்களுக்கு இன்றைக்கு தங்குறதுக்கு இடமும் இல்ல, உங்களுக்கு சாப்பாடும் இல்ல. யாராவது ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள போகும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் உள்ளுக்கு போறார் என்று சொன்னா ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களையும் அழைக்கிறான், நீங்க வாங்க, உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைத்து விட்டது. கண்ணியமான சகோதரிகளே, இப்ப ஷைத்தான்களும் சேர்ந்து எங்களுடைய வீட்டுக்குள்ள வருகிறார்கள். ஷைத்தான்கள் வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குமா, வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்க முடியுமா? கண்ணியமான சகோதரிகளே, இது மிக பிரதானமான ஒரு விஷயம். எங்களுடைய நடைமுறையில இது இல்லாமலாய் போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர்கள் வீட்டுக்குள்ள வார நேரத்துல எப்படி வாராங்க, எந்த சலாம் கிலாம் எதுவுமே கிடையாது. சிலர் கோபப்பட்டு கொண்டே வீட்டுக்குள்ள வருவாங்க, கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஏன் போச்சு, அதை கேட்டு சிலர் கோபப்பட்டு கொண்டு வருவாங்க. இன்னும் சிலர் மொபைல் போன்கள் பேசி பேசி வீட்டுக்குள்ள வருவாங்க. நாங்க மறந்துடக் கூடாது, சலாம் இல்லாம அல்லாஹுடைய பெயர் இல்லாம எங்களுடைய ஆண்கள் வீட்டுக்குள்ள வரும் பொழுது அங்க ஷைத்தானும் சேர்ந்து உள்ள வருகிறான். கண்ணியமான சகோதரிகளே, பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு மனிதர், ஒரு ஷேக் இருக்கிறார்கள், அவரான துல்கிஃபார் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் கட்டத்துல சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ரெண்டு குடும்ப ஒரு கணவனும் மனைவியும் நல்ல மனிதர்கள், தீன்தார்கள். அவர்கள் ஒரு தடவை என்னிடத்துல வந்து ஒரு மஷூராவுக்காக வேண்டி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, நாங்க நீண்ட காலம் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோம், ஆனா திருமணம் முடிச்ச காலத்திலிருந்தே எங்களுக்குள்ள பிரச்சனை. நாங்க முடிவெடுத்திருக்கிறோம், நாங்க பிரிஞ்சு கொள்றதாக முடிவெடுத்திருக்கிறோம். இந்த விஷயத்த முதலாவது நாங்க உங்கள்ட்ட தான் சொல்றோம் என்று சொன்னார்கள். இவங்க சொல்றாங்க, நான் சொன்ன உங்களுக்கு நீங்க அவசரப்படாதீங்க, நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தாரன், கொஞ்ச காலம் தொடர்ந்து அதை நீங்க செஞ்சுவாங்க, இன்ஷா அல்லா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாம போகும், அப்படியும் இல்லாம போகலாட்டி அதுக்கு பின்னால நீங்க முடிவெடுங்க என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லவும் அவர்களுக்கு சொன்னாங்க, கணவரை பார்த்து சொல்றாங்க, நீங்க வெளியில் இருந்து வரும் பொழுது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை நீங்க மறந்துடுங்க. புன் சிரிப்பு சிரித்தவர்களாக, புன் சிரிப்பு சிரித்தவராக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு சலாம் சொல்லிக் கொண்டு வீட்டுக்குள்ள வாங்க. மனைவிக்கு சொன்னாங்க, கணவன் வார் நேரத்தில் எல்லாம் அவர்களை சந்தோஷமாக புன் சிரிப்பு சிரிச்சு கொண்டு சலாத்தோட உள்ளுக்கெடுங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாசம் அல்லது ரெண்டு மாசம் கழிச்சு வந்து சொல்றாங்க, அதற்கு நாங்க எங்கட முடிவை மாத்திட்டோம், நாங்க தொடர்ந்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துறதாக முடிவு செஞ்சிருக்கிறோம், நீங்க சொன்னது மாதிரி நாங்க செய்து வந்தோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்களுக்கு மத்தியில் இருந்த கசப்புகள், எங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம போய்விட்டது, சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரிகளே, மார்க்கம் என்றது எங்களுக்கு லேசான வழிகளை தான் சொல்லி தருது, மார்க்கம் என்றது கஷ்டமானதல்ல. சில நேரங்களில் எங்களோட பிரச்சனைகள் அது எங்களுக்கு பெருசாக தெரியலாம், நாங்க நினைக்கலாம் இத மார்க்கத்தால இத செய்ய முடியாது, இதை எப்படி துவாவினால சாதிக்கலாம், இதை எப்படி தொழுகையால சாதிக்கலாம் என்று நாங்க நினைப்போம். ஆனால் மார்க்கம் என்றது லேசானது, உலகத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்க்கிறதற்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய வழி அது ரொம்ப லேசானதாகத்தான் இருக்கும். எங்கட நோய் ஒரு பெரிய நோயாக இருக்கலாம், ஆனால் அந்த நோய்க்கு மார்க்கம் சொல்லி தருகிற துவா அது வெறும் வாயால சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன துவாவாக இருக்கும், சில வார்த்தைகளாக இருக்கும். எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. உலகத்துல இன்றைக்கு எத்தனையோ வகை வகையான நோய்கள், சில நோய்களுக்கு மக்கள் அங்க போறாங்க இங்க போறாங்க, பல வைத்தியர்கள்ட்டையும் போறாங்க, கடைசியில சொல்றாங்க எங்களோட நோய் எல்லாரும் கையொட்டுட்டாங்க, எங்களுக்கு இந்த மருந்தே இல்லை என்று சொல்றாங்க. கண்ணியமான சகோதரிகளே, இஸ்லாம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு சூரா ஃபாத்திஹாவை தந்திருக்கிறான், சூரா ஃபாத்திஹாவை நீங்க ஓதி ஓதுங்க, உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். அது ஓதி உங்களுடைய மேனியில ஊதிக்கொள்ளுங்க, நோயாளியிட மேனியில ஊதுங்க, அல்லது தண்ணீர்ல ஊதி கொடுங்க, அல்லாஹ் அதுல ஷிஃபாவை வைத்திருக்கிறான், உங்களுடைய நோய் சுகமாகும். அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, இப்ப நாங்க யாரும் யோசிக்க கூடாது, நான் என்னுடைய இந்த பெரிய நோய்க்கு எடுக்காத மருந்தில்ல, போகாத வைத்தியர் இல்ல, எல்லாருமே கையுட்டுட்டாங்க, எத்தனையோ நாடுகள்ல போய் நான் மருந்து எடுக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கல, ஃபாத்திஹாவை கொண்டு எப்படி சுகம் கிடைக்கலாம் என்று ஒரு முஸ்லிம் யோசிக்க கூடாது. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தரக்கூடிய மருந்து எப்பையும் லேசானதாகத்தான் இருக்கும், அது சில வார்த்தைகளாக இருக்கும், ஆனால் அது சாதாரணமான வார்த்தை அல்ல. குர்ஆனுடைய வார்த்தைகள் என்று சொல்றது இது சாதாரணமான வார்த்தை அல்ல, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித்தரக்கூடிய துஆக்களுடைய வார்த்தை இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. இன்னா சனுல்கி அலைக கவுலன் ஸகீலா, குர்ஆன பத்தி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது நபியே உங்கள் மீது நாங்கள் போடுவோம் கவுலன் ஸகீலா, பாரமான வார்த்தைகளை. இந்த குர்ஆன் என்றது எங்களுடைய வார்த்தையாக இருந்தால் அது சாதாரணமான வார்த்தை, இது எங்களுடைய வார்த்தை அல்ல, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது பாரமான வார்த்தை, சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளுக்குள்ள மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் வச்சிருக்கிறான். துனியா ஆகரத்துடைய அவ்வளவு கயிறுகளையும் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளுக்குள்ள வச்சிருக்கிறான். சாதாரணமான விஷயம் அல்ல இந்த குர்ஆன் என்று சொல்றது. நாங்கள் நினைக்க கூடாது சாதாரண வார்த்தைகள் தானே, இதை கொண்டு எப்படி எங்களுடைய நோய்கள் குணமாகலாம், இந்த துவாக்கள் சாதாரண வார்த்தைகள் தானே, இதை கொண்டு எங்களுடைய தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகலாம் என்று நாங்க யோசிக்க கூடாது. கண்ணியமான சகோதரிகளை, முழு கயிறுகளையும் அல்லாஹு தஆலா இதற்குள்ள வச்சிருக்கிறார். குர்ஆன்ல ஒரு ஆயத் இருக்கிறது, அதிகமாக ஓதக்கூடிய சூரா தான் சூரா யாசீன். வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் கல்க். அல்லாஹு தஆலா சொல்றான், யாரை நாங்கள் நீண்ட காலம் உலகத்தில் வாழ வைக்கிறோமோ அவர்களை தலைகீழாக நாங்கள் திரட்டி விடுகிறோம். ஒரு மனிதன் 60 வருஷத்தை தாண்டி 70 வருஷம் 80 வருஷம் என்று அவனுடைய வாழ்நாள் வாழ்க்கை நீண்டு கொண்டு போகும் பொழுது அவனை அல்லாஹ் தலைகீழாக திரட்டி விடுகிறான். அதாவது ஆரோக்கியமாக இருந்தவர்கள் நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள், நல்ல பலசாலிகளாக இருந்தவர்கள் பலகீனர்களாக மாறிவிடுகிறார்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருந்தவர்கள் சின்ன குழந்தைகளை போல ஆகிவிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தலைகீழாக திரட்டுகிறான் என்று சொன்னா, நீண்ட காலம் வாழும் பொழுது மனிதர்கள் சின்ன குழந்தைகளுடைய புத்திகளை தாங்கியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நல்ல புத்திசாலிகளாக இருந்தவர்களாக இருக்கலாம், நாங்களே சில ஆட்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம், நல்லா படித்தவர்கள் நல்ல அபிப்பிராயம் உள்ளவர்கள் நல்ல புத்திசாலிகளாக இருந்தவர்கள், ஆனா வயது போகும் பொழுது அவர்கள் சின்ன குழந்தைகளை போல அவர்கள் ஆகிவிடுகிறார்கள், அவர்களுடைய புத்தி எல்லாம் மறைந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீண்ட காலம் வாழ வைத்தால் நாங்கள் அவர்களை தலைகீழாக திரட்டி விடுகிறோம். இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது எல்லா மனிதர்களுக்கும் உண்டாகும், ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அவர்கள் யார் என்றால் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள். குர்ஆனுடைய அறிவை யார் படிக்கிறார்களோ, குர்ஆனோட நிலையை யார் தொடர்பு வச்சிருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வரமாட்டார். அவர்கள் உலகத்துல நீண்ட காலம் வாழ்ந்து அவர்கள் அவர்களுடைய வயது எவ்வளவு போனாலும் அவர்களுடைய புத்தியில எந்த விதமான குறைபாடும் ஏற்பட மாட்டாது. அவர்கள் சிறந்த புத்திசாலிகளாகவே இருப்பார்கள், சின்ன புலத்தனம் அவர்கள்ட்ட வரமாட்டாது என்று சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, காரணம் இந்த குர்ஆன் என்று சொல்றது இல்முல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், ஆரம்பமானவர்கள் முடிவானவர்கள் அத்தனை பேர்களுடைய அறிவையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து எங்களுக்கு தந்திருக்கிற வேதம் தான். அந்த வேதத்தோட யார் தொடர்பு வச்சிருக்கிறார்களோ, அதை யார் சுமந்தவர்களாக இருக்கிறார்களோ, அதை அதிகம் ஓதக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ, அந்த அறிவை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்களுடைய புத்தியில குறைபாடு ஏற்பட மாட்டார்கள். ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, நாங்க யோசிக்க கூடாது சலாம் சொல்லி எப்படி அன்பு உண்டாகும், எங்களோட குடும்பத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வரும் பொழுது சலாம் சொல்றதுனால எப்படி இல்லாம போகும், நாங்க அப்படி யோசிக்க கூடாது. கண்ணியமான சகோதரிகளே, இப்பையும் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள் அது ரொம்ப லேசானது, ஆனால் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் அது எண்ணில் அடங்காதது, பெரிய பிரயோசனங்கள். ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, குடும்பத்தில சந்தோஷம் வேணும் என்றிருந்தால், எங்களோட பிரச்சனைகள் இல்லாம போகும் என்று போக வேணும் என்றிருந்தால், இத எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உண்டாக்கிக் கொள்வோம். வீட்டுக்குள்ள நிறைய குர்ஆன் ஓதப்படணும், வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய திக்ர் அதிகமாக செய்யப்பட்டால் இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமான ஒரு நிலையை பார்க்கலாம், பிரச்சனைகளை தூரமாக்கலாம். கண்ணியமான சகோதரிகளே, குர்ஆன பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்துல சொல்லும் பொழுது, கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், நாங்க இந்த வேதத்தை இறக்கி வச்சிருக்கிறோம், இது பரக்கத் செய்யப்பட்ட வேதம் என்று சொல்றாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, உங்களோட வாழ்க்கையில பரக்கத் வேணுமா, உங்களோட சம்பாத்தியத்துல பரக்கத் வேணுமா, உங்களுடைய வியாபாரத்துல பரக்கத் வேணுமா, உங்களுடைய குடும்பங்கள்ல பரக்கத் வேணுமா, குர்ஆனோட தொடர்பு வைங்க, அதிகம் குர்ஆன் ஓதுங்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பரக்கத்தை ஏற்படுத்துவான், வீட்டுக்குள்ளேயும் பரக்கத்தை ஏற்படுத்துவான், உங்களுடைய வருமானத்திலையும் உங்களுடைய சாப்பாட்டிலையும் ரிஸ்கிலையும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்றாங்க. கண்ணியமான சகோதரிகளே, வீட்டுக்குள்ள அதிகமாக அல்லாஹுடைய சிக்கர் அல்லாஹுவை அதிகம் ஞாபகம் செய்யப்படும் என்றிருந்தால் எங்களுடைய வீட்டு அது தீனுடைய குடும்ப வாழ்க்கையாக மாறும். இதற்குள்ள சந்தேகம் சந்தோஷம் வரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான சகோதரிகளே, வீட்டுக்குள்ள நாங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிறது, இதுக்கு அல்லாஹு தஆலா கூலி தருகிறான். எங்களுடைய குழந்தைகளுக்காக, கணவனுக்காக, வரக்கூடிய விருந்தாளிகளுக்காக நாங்கள் சாப்பாடு சமைக்கிறோம் என்றிருந்தால் இயற்கை அல்லாவிடத்துல எங்களுக்கு கூலி இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீயத்தோட செய்யப்படும் என்றிருந்தால், நாங்க வீட்டு வேலைகளை செய்யும் பொழுதும் நல்ல நீயத்தோட இந்த சாப்பாட்டை நான் சமைச்சு கொண்டிருக்கிறேன், இதை சாப்பிடக்கூடியவர்கள் அவர்களுக்கு உடம்பு நல்ல பலன் வரவேணும், அவர்களுக்கு நல்ல பலம் வரவேணும், சக்தி வரவேணும், பிறகு அவர்கள் அந்த சக்தியினால் அல்லாவை வணங்க வேண்டும், நான் முஸ்லிம்களுக்கு சாப்பாடு ஆக்குறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு ஆக்குறேன், இந்த சாப்பிடக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து வந்து நல்லவர்களாக மாறி அவர்கள் செய்கிற இபாதத்துகள்ல எனக்கு பங்கு கிடைக்க வேணும் என்றெல்லாம் தனக்குள்ள மனசுக்குள்ள நீயத்து வைத்துக் கொண்டு ஒரு பெண் அந்த சாப்பாட்டை சமைப்பாளர் என்றிருந்தால், கண்ணியமான சகோதரிகளே, அந்த சாப்பாடு அதை சாப்பிடக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் அது அலாதியானதாக, அது வித்தியாசமானதாக இருக்கும். எங்களுடைய வீட்டு வேலைகள் நடக்கிறது, எங்களுடைய சாப்பாடு சமைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய மாற்றத்தை எங்களுடைய வீட்டுக்குள்ள பார்க்கலாம், அதால கிடைக்கக்கூடிய வரக்கத்துகளை எங்களுடைய வீட்டுக்குள்ள பார்க்கலாம். ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, வீட்டுக்குள்ள இந்த சூழல் ஏற்படுத்துங்க. நாங்க வித்தியாசமான சூழல்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த யகூதிகளுடைய, நசாராக்களுடைய, அந்நியர்களுடைய முயற்சி, அவர்களுடைய கலாச்சாரங்களின் காரணத்தினால் எத்தனையோ விதமான புதிய புதிய கலாச்சாரங்களும் அனாச்சாரங்களும் எங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துவிட்டன. இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தோமோ, இஸ்லாம் வெறுக்கிறதோ, அப்படிப்பட்ட அசிங்கங்கள் கூட நீங்க லேசாக எங்களுடைய வீடுகளுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, முதலாவது வீடுகளை துப்புரவு செய்வோம். இந்த பாவங்களை வீடுகளுக்குள்ள இருந்து இல்லாமலாக்கணும். வீடுகளுக்குள்ள நல்ல சூழல் ஏற்படுத்தப்பட வேணும். அமலுடைய சூழல், விக்ருடைய சூழல், வாய்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள், இஸ்லாத்தை பற்றிய பேச்சுக்கள், மார்க்கத்தை பற்றிய பேச்சுக்கள், இப்படி நல்ல விஷயங்களை வீட்டுக்குள்ள பேசப்படுகிறது, கேட்கப்படுகிறது என்றிருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். கண்ணியமான சகோதரிகளே, அடுத்த விஷயம்தான், இப்பையும் எங்களுடைய கணவன்மார்கள் எங்களுக்காக வேண்டி நிறைய கஷ்டப்படுகிறார்கள். கணவன்மார்கள் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் திருமணத்துக்கு முன்னால சந்தோஷமாக இருக்கிறாங்க, பெரிய பாரம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. திருமணம் முடிந்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டா அவர்கள் தங்களுடைய மனைவிக்காக, தங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டே அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பெண்ணிடத்துல எப்பையும் தான் தன்னுடைய கணவன் படக்கூடிய கஷ்டங்களை பற்றிய வருத்தம் அந்த மனசுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். எனக்காக, என்னுடைய இந்த குழந்தைகளுக்காக இந்த கணவர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார், கணவன் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்களை பற்றியும் ஒரு மனைவிக்கு வருத்தம் இருக்கணும். இதெல்லாம் சும்மா வந்த பணம் இல்ல, என்னுடைய கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். கண்ணியமான சகோதரிகளே, எப்பையும் கணவனை கண்ணியப்படுத்தக்கூடியவளாகவும், கணவனை எல்லா காரியங்களையும் திருப்திப்படுத்தி கணவனை பாராட்டக்கூடியவனாகவும் ஒரு பெண் இருக்க வேணும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. கணவனிடத்திலேயும் இந்த சிபத் இருக்கணும். எப்பையும் வீட்டுக்குள்ள ஒரு நலவு நடக்கும் பொழுது தன்னுடைய வாயால அந்த பெண்ணை பாராட்டக்கூடியவனாக கணவன் இருக்கணும். மறுபக்கமாக மனைவி தன்னுடைய கணவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் கணவனுக்கு நன்றி உள்ளவனாக, கணவனுக்கு ஜஸாகல்லாஹ் சொல்லக்கூடியவளாக, கணவனுக்கு கணவனை பாராட்டி சந்தோஷப்படுத்தக்கூடியவளாக ஒரு பெண் இருப்பாள் என்று சொன்னா அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். சொல்றாங்க, உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு என்ன ஒரு நலவு செய்தாலும் அந்த கணவனுக்கு நன்றி செலுத்துங்க, கணவனை பாராட்டுங்க. மனைவிமார்கள் உங்களுக்கு என்ன நலவு செய்தாலும் அது சின்ன ஒரு விஷயமாக இருக்கலாம், கணவன் பெண்ணுக்கு மனைவிக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, பெண்ணை பாராட்டுங்க, அதன் மூலம் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். கண்ணியமான சகோதரிகளே, எப்பையும் இந்த பாராட்டுகிற பண்பை நாங்க உண்டாக்கி கொள்ளணும். கணவன்மார்களை மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தைகளையும் தான். குழந்தைகள் எப்பொழுதும் தாய் தகப்பனுடைய பாராட்டையும் அவர்களுடைய தட்டுகளையும் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அதை கொண்டு அவர்கள் வாழ்க்கையில வளர்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, புதிய கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறார்கள், மிருகங்களுக்கு கூட இந்த தன்மை இருக்கிறது. ஒரு மிருகம் நல்ல திறமையுள்ள மிருகமாக வர வேண்டும் என்றிருந்தால் அதை பாராட்டுறதான் அவர்கள் ஒரு முறையாக சொல்லி இருக்கிறாங்க. டொல்பின் என்று சொல்றது இருக்குது, ஜூவில் இருக்கிறது போய் பார்த்திருப்பீர்கள். இது ஒரு வெறும் மீன் தான், ஆனால் இதை எப்படி பழக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவர் ஊதுறார், இந்த ட்ரெய்னர் அந்த மீன் எங்கிருந்தாலும் பாய்ந்து கொண்டு ஓடி வந்து அங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற போல அது கிக் பண்ணி விட்டு அதை உதைத்து விட்டு திரும்பவும் அது சென்று விடுகிறது. இந்த அளவு ஒரு மீனை பயிற்சி கொடுத்து எப்படி பழக்கி எடுக்கிறாங்க, இதற்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன என்று சொன்னா, கண்ணியமான சகோதரிகளே போய் பாருங்க, அந்த மீன் அந்த போல அதை உதைத்ததற்கு பின்னால் அதை என்ன செய்து, அது ட்ரெய்னருக்கு பக்கத்துல வந்து நின்று கொள்கிறது. அந்த ட்ரெய்னர் முதுகுல ரெண்டு தட்டு தட்டி சின்ன மீன்களை அந்த மீனுடைய வாய்க்குள்ள போடுகிறார். இந்த பாராட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு மீனை மனிதனுக்கு இவ்வளவு வழிபட வைத்திருக்கிறது. எங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், இவர்களும் இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களை பாராட்டல்ல, அவர்களுக்கு குறையே சொல்லி கொண்டிருந்தோம் என்று சொன்னா அவர்களிருந்து நல்ல எதிர்காலங்களை எதிர்பார்க்க முடியாது. கணவன்மார்கள் இருக்கிறார்கள், நிறைய செய்யறாங்க, அவர்கள் எங்களுக்காக கஷ்டப்படுகிறார்கள், எங்களுடைய வாயிலிருந்து நன்றியுடைய வார்த்தைகள் வர இல்லை, அவர்களை பாராட்டக்கூடிய வார்த்தைகள் வர இல்லை என்று சொன்னால் அவர்களிடத்திலிருந்தும் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பூர்த்தியான சந்தோஷம், அந்த நிம்மதியை எங்களால எதிர்பார்க்க முடியாது. ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, எப்பையும் சின்ன விஷயமாக இருந்தாலும் நாங்க அவர்கள் செய்கிற நலவை பார்த்து அவர்களை பாராட்ட வேணும். அவர்கள் செய்கிற நலவுகளை பார்த்து அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேணும். அவர்களை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரிகளே, அதுபோல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான், தஹாதவ் தஹாப் தஹாது தஹாப்பு, உங்களுக்கு இடையில அன்பளிப்புகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இடையில அன்பு உண்டாகும் என்று சொன்னார்கள். கிப்டுகளை கொடுத்துக் கொள்ளுங்க, கிப்டுகள் அன்பளிப்புகளை கொடுக்கிறது நாங்க யாருக்கு, எங்களை கூட்டாளிமாருக்கு கொடுக்கிறோம், கல்யாணங்களுக்கு போகும் பொழுது கொடுக்கிறோம், இப்படியான ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது நாங்க இந்த கிப்டுகளை அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு போறோம். கண்ணியமான சகோதரிகளே, அன்பளிப்புகள் கொடுக்கிறது என்றது நண்பர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைகளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கணும், குழந்தைகள் தாய் தகப்பன்மார்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கணும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு அன்பளிப்பு கொடுக்கணும், மனைவி தன்னுடைய கணவனுக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். கண்ணியமான சகோதரிகளை, உலமாக்கள் இதையும் சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான், வாழ்நாள்ல அமுல் நடத்தி பாருங்க, இதனுடைய பிரதிபலனைகளுக்கு நிச்சயமாக கண்டுகொள்ளலாம். ஹதீஸில் ஒரு நாளும் பொய்யாகிறது இல்லை. கணவன்மார்களுக்கு என்ன ஆசையோ இருந்து நின்று எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு அவர்களுக்கு எங்களுடைய சொந்த பணத்தினால அந்த பொருளை வாங்கி அல்லது தயார் செய்து கொண்டு வந்து அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அன்பளிப்புகள் மூலமாக அன்பு உண்டாகும். குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் இன்ஷா அல்லாஹ் இல்லாம போகும். கண்ணியமான சகோதரிகளே, இது மாதிரி எங்களுடைய குழந்தைகளை வளர்த்து நல்லவர்களாக ஆக்கிறதுல நீண்ட திட்டங்கள் எங்களுக்கு இருக்கணும். மனைவிமார்களாக இருக்கிற நாங்க கணவன்மார்களோட சேர்ந்து இதுக்காக வேண்டி நிறைய மஷூராக்கள் ஆலோசனைகள் செய்யணும். எனக்கு எங்களுக்கு மூணு குழந்தைகள் இருக்கிறாங்க, நாலு குழந்தைகள் இருக்கிறார்கள், இவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த மகனுடைய நிலை எப்படி இருக்கிறது, நாங்க இவர்களை நல்லவர்களாக வளர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம். ஒரு ஆணும் ஒரு சாலிஹான ஆணும் ஒரு சாலிஹான பெண்ணும், ஒரு நல்ல ஆணும் ஒரு நல்ல பெண்ணும் சேர்ந்து தன்னுடைய குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்கிற விஷயத்துல திட்டமிடுவார்கள், மஷூரா பண்ணுவாங்க என்று சொன்னா அங்க அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உதவியாளனாக மாறிவிடுகிறான். ஒரு தாய் தாப்பன் தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய எந்த துவாவும் அல்லாஹ்விடத்துல மறுக்கப்படுவதில்லை. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த துஆக்கள் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக வரணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அப்படிப்பட்டவர்களாக ஆக்கலாம். உங்களுடைய துஆ இருந்தால் அந்த குழந்தைகள் அப்படிப்பட்டவர்களாக வருவாங்க. எங்களுடைய துஆக்கள் ஒரு காலத்திலேயும் அல்லாஹ்விடத்துல மறுக்கப்படுறதில்லை. ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான் என்று சொன்னா இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் செல்வம். ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை ஒரு சாலிஹான குழந்தையாக ஆக்கிட்டு போங்க, அதன் மூலமாக நீங்க என்ன கிடைக்க போகிறது என்றதை கபூர்ல பாப்பீங்க. கஹருத்தீன் ராஜி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதி இருக்கிறார்கள். இது இந்த உம்மத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம், ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் இருந்தார், வாழ்நாள நிறைய பாவம் செய்து கொண்டே இருந்தார். பாவம் செய்து கொண்டிருக்கிற நிலையிலேயே அவருக்கு மௌத்து வந்து விடுகிறது. மௌத்தாகிறார், கபரில் அல்லாஹு தஆலா அவருக்கு வேதனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். கபருடைய வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அவருடைய கபருடைய வேதனை நீண்ட காலம் நடந்ததற்கு பின்னால திடீரென்று அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வருகிறது. அல்லாஹ் அவர்களுடைய வேதனையை நிப்பாட்டி விடுகிறான். சுவர்க்கத்துடைய வாழ்க்கை கபரில் ஆரம்பமாகிறது. இந்த மனிதருக்கே ஆச்சரியம், கேட்கிறார், யா அல்லாஹ், நான் உனக்கு நிறைய மாறு செய்தேன், இவ்வளவு நான் மாறு செய்தேன், நீ எனக்கு தண்டனை தந்தாய், ஆனால் திடீரென்று இன்றைக்கு என்னுடைய தண்டனையை இல்லாமலாக்கி எனக்கு சுவர்க்க வாழ்க்கையை தந்திருக்கிறாய், இதுக்கு என்ன காரணம் என்று அவர் கேட்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாவிடமிருந்து பதில் வருகிறது, நீ மௌத்தாகி கபருக்கு வரும் பொழுது உன்னுடைய மனைவி இடத்துல உன்னுடைய மனைவியுடைய மடிய ஒரு சின்ன குழந்தையை நீ விட்டு வந்தாய். அந்த குழந்தைய உனக்கு பின்னால் அந்த பெண் சாலிஹான முறையில் ஒரு நல்லவனாக வளர்த்தெடுத்தால் அந்த குழந்தை வளர்ந்து வந்து ஒரு சாலிஹான மனிதனாக ஆகி இன்றைக்கு தான் என்னுடைய வேதத்தை எடுத்து ஓத ஆரம்பித்திருக்கிறது, அதனுடைய பரக்கத்தினாலதான் உன்னுடைய வேதனையை நான் இல்லாமாக்கினேன் என்று அல்லாஹ் பதில் சொன்னான். கண்ணியமான சகோதரிகளே, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆரம்பித்ததற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நரக விடுதலையை கொடுத்தான், அதாப இல்லாமாக்கிறான் என்று சொன்னா, எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக வளர்த்து நல்லவர்களாக ஆக்கிட்டா அது அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட பதவிகளை அல்லாவிடத்துல எங்களுக்கு வாங்கி தரும், நாங்களே யோசனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த கிடைத்திருக்கிற செல்வம் இது பெரிய செல்வம், இதை பயன்படுத்தி கொள்ளணும். தாயும் தகப்பனும் இருந்து கொண்டு நீங்க திட்டம் போடுங்க, என்னுடைய குழந்தைகள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வரணும், இவர்களிடம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன். சைதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சுக்கொண்டு பக்கத்துல வச்சுக்கொண்டு அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த சம்பவத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் பாடமாக சொல்றான், உங்களோட குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கொண்டு நீங்க திட்டமிடுங்க, உங்களோட குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக வரணுமோ நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்துல இந்த சந்ததியிலிருந்து ஒரு நபியை நீ அனுப்ப வேணும், அந்த நபி எப்படிப்பட்டவராக இருக்கணும் என்றெல்லாம் அவர்களுடைய சிபாத்துகளை சொல்லி அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரிகளே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கவே இல்லை, அதனாலதான் சொல்றாங்க, மனிதர்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகளை இல்லாமலாக்கீர்கள், உங்களுக்கு சத்தமாக இருக்கலாம். கண்ணியமான சகோதரிகளே, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை இல்லாமலாக்குவோம். எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அல்லாவிடத்துல மட்டும்தான். எதிர்பார்ப்புகள் கையேந்திரது என்றது அல்லாட்ட மட்டும்தான் இருக்கணும். எங்களுடைய கணவன்மார்களுடைய வருமானம் குறைவாக இருக்கலாம், எங்களுடைய கணவன்மார்கள் சின்ன தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பரவாயில்லை. எங்களுக்கு மற்றவர்களைப் போல பெரிய வீடுகள் கட்டி சொந்த வீட்டுல வாழக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகலாம், பரவாயில்லை. யார்ட்டையும் கையேந்தவானம், யார்ட்டையும் எதிர்பார்க்கவானம், யார்ட்டையும் தேவைப்படவானம், அதுலதான் கௌரவம் இருக்கிறது, அதுலதான் கௌரவம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு காலம் முடிவு செஞ்சிருக்கிறானோ அது வரைக்கும் எங்களுடைய சாப்பாட்டையும் சேர்த்துதான் முடிவு செஞ்சிருக்கிறான், எங்களுக்கு இருக்கிற இடத்தையும் சேர்த்துதான் அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான். உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுக்கிறதை தன்னுடைய பொறுப்புல எடுத்திருக்கிறான். கடைசி மூச்சு வரைக்கும் அவன் தந்து கொண்டுதான் இருப்பான். சொல்கிறார்கள், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம் என்னண்டா, எனக்கு தெரியும் நான் வாழ்ந்தால் எனக்கு கிடைக்கிற சாப்பாடு கிடைக்காமல் போக மாட்டார். அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான், தந்து கொண்டே இருப்பான். மௌத்தா போனால் எனக்கு கபரு கிடைக்காமல் போக மாட்டாது, நிச்சயமாக எனக்கு கபர் ஒன்று கிடைத்துவிடும், அதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த கவலையும் நான் படுறதில்லை. கண்ணியமான சகோதரிகளே, நாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சிருந்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நாட்டம் தான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கணவன்மார்கள் யாராக அமையணும், எப்படிப்பட்டவர்களாக அமையணும் என்றது அல்லாஹுடைய முடிவு. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் அதை முடிவு செஞ்சிட்டான். அவர்களுடைய வருமானம் என்னது, நாங்க எப்படி வாழ போறோம், இத அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இருக்கிறத போதுமாக்கிக் கொள்வோம். ஒரு வீட்டுக்குள்ள அல்லாஹ் தந்ததை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள், கௌரவமாக வாழ்வார்கள். யாட்டையும் தேவைப்பட மாட்டோம். எங்களுடைய முழு பிரச்சனைகளையும் தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் முறையிடக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய உதவிகளை காணலாம். கண்ணியமான சகோதரிகளே, மக்களை நம்பி வாழ்ந்து மக்களுடைய உதவிகளை பெற்று பெற்று வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை விடவும், அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையில அல்லாஹு தாலா சந்தோஷத்தை வச்சிருக்கிறான், அல்லாஹு தாலா அந்த திருப்தியை வச்சிருக்கிறான். அதை அனுபவிச்சு பார்க்கிறதாக இருந்தால் ஆரம்ப கட்டமாக நாங்க கொஞ்சம் பொறுமை செய்யணும், பொறுமை செய்யணும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடியதில் பொறுமையாக இருந்து கொள்வோம். நிச்சயமா அல்லாஹு தாலா பரக்கத்துடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான். கண்ணியமான சகோதரிகளே, பேணுதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்க்கையில பேணுதல், பாவங்களை விட்டு தூரமாக இருக்கிறதுலையும் பேணுதல், ஹராமான சாப்பாடு, ஹராமான செயல்பாடுகள் இதில் இருந்து தூரமாக இருக்கிறதுல பேணுதலை ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அந்த பேணுதலான வாழ்க்கையில அல்லாஹு தாலா பரக்கத்தை வச்சிருக்கிறான். ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த தீனுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த அமல்களோட கூடிய குடும்ப வாழ்க்கைய எங்கட வாழ்நாள்ல ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்நாள் ஒரு பரக்கத்துள்ள வாழ்க்கையாக, நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை சில நேரங்கள்ல 40 வருஷங்களாக இருக்கலாம், 50 வருஷங்களாக இருக்கலாம், 60 வருஷமாக இருக்கலாம், ஆனால் நாங்க எங்களுடைய மௌத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை முடிந்து போவதில்லை. எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய பேர குழந்தைகளும் உலகத்தில் எவ்வளவு காலம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த போகிறார்களோ அது வரைக்கும் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுடைய அடையாளங்கள் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அடையாளங்களை நல்ல அடையாளங்களாக விட்டு போவோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நல்லதாக ஆக்கினால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய பரம்பரைகளும் நல்லவர்களாக வரப்போகிறார்கள். அந்த நல்லவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய கபர்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால திட்டமிடுங்க, வாழ்நாள வீணாக்கிடாதீங்க. எங்களுக்கு பெருமதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது. நாங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் கபரை நோக்கி நாங்க நெருங்கி கொண்டே இருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, எங்களுடைய மௌத்த எல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறான். எப்ப வரும், எங்க வரும், எல்லாமே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தெரியாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கழிச்சு கொண்டே இருக்கிறோம். வாழ்நாள வீணாக்கிடாதீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கணும், ஆகரத்துக்கு தயார் செய்யக்கூடிய நாளாக இருக்கணும். அதிகாலையில திட்டமிடுங்க, உங்களோட குழந்தைகளை வச்சு கொண்டு, உங்களோட கணவன்மார்களை உங்க கூட உட்கார்ந்து கொண்டு கணவன்மார்களோட மசூரா பண்ணுங்க. இன்றைய தினம் என்ன செய்யலாம், ஒவ்வொரு கிழமையில சில விஷயங்களை மசூராவுக்கு எடுங்க. எங்களோட குடும்பங்களை சேர்ந்து நடக்கணும். கணவனுடைய குடும்பம் இருக்குது, எங்களோட குடும்பம் இருக்குது, இவர்களை சேர்ந்து நடக்கிறது மார்க்கத்துடைய கடமை. இதை எப்படி நாங்க செஞ்சு கொள்ளலாம், இவர்களை எப்ப சந்திக்கிறது, இவர்களை எப்படி சந்திக்கிறது, இவர்களை எப்படி சந்திக்கிறது என்று குடும்பத்துடைய ஒவ்வொரு விஷயங்களையும் மசூரா பண்ணுங்க. யாருடைய குறைகளையும் பேசாதீங்க. குடும்பத்துடைய நலவுகளை பாருங்க. எல்லாருக்கும் நலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறவன் தான் மூமின். அந்நசீஹா லிகுல்லி முஸ்லிம், முஸ்லிமாக இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நலவ நாடக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம். எல்லாருக்கும் நலவ நாடுவோம். எல்லாருக்கும் எங்களை கொண்டு நலவு உண்டாகணும் என்றதற்காக வேண்டி மசூரா பண்ணுவோம். வீடுகளை பள்ளிவாசல்களை போல நல்ல ஸ்தலங்களாக, நல்ல தலங்களாக ஆக்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குடும்பத்தை அவன் ஏற்றுக்கொண்டால், பொருந்தி கொண்டால் அதன் மூலம் அல்லாஹு தாலா பரக்கத்துகளை வெளியாக்க ஆரம்பிக்கிறான். அந்த பரக்கத்துகளுக்கு முடிவே கிடையாது. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பரக்கத்துள்ள நல்ல குடும்ப வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாயாக. நம்முடைய குழந்தைகளை கொண்டு எங்களுடைய கண்களை குளிர செய்வாயாக. உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். For more lectures visit slhub.com.